First, I'd just like to express that I'm very happy to see you all here again. You're all very special people. Because in this miserable material world, it is rare to find devotees of the Lord. In this verse, as in many verses of the Bhagavad Gita, some of the qualities of devotees are being described. Here it is said, here the quality of samadarshan, or seeing all equally, is described. And different grades of living beings are described. The gentle and learned Brahmana is certainly quite different to the dog or the dog eater. And the cow again is unique, and the Hastini, actually means female elephant, is also unique. It's not that they're entirely one and there's no difference between them. Why is that, Ram Keshav? Why is that, I'm asking Ram Keshav? Why is what? Do you know what I'm talking about? No, I'm asking him. Please listen. Please be here with your mind as well as your body. Can you translate?
So,
here, samadarshan, or seeing all as equal, is being, or all as the same, is being discussed. Sama, it's very similar to the English word same.
Sama என்றால் ஆங்கிலத்தில் same என்று கூறுகிறோம்.
Now in this verse, Krishna has selected different types of manifestations of living beings whose characteristics are all quite different from each other.
இங்கு கிருஷ்ணர் படைப்பில் பல தரப்பட்ட விலங்குகள் அவர்களுடைய குணாதிசயங்கள் வேறுபட்டவை அவைகளை குறிப்பிடுகிறார்.
Every object, every noun, either abstract or definitive noun, proper noun. No, that's also not the right word. Every noun means that it has its own specific characteristic, its specialty, visheshta, lakshanam. These are the words.
So, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விசேஷமான லட்சணம் அடையாளம் உண்டு.
We know a cow is a cow. When the word gavi, or in Tamil, pasu, is given, then we understand what that means.
So pasu endru sonnal adhu enna endru nam puri kolgirom.
We think of the female species of a certain animal that has horns and a particular shaped body, and specifically we associate the cow with milk.
பசு என்றவுடனே ஒரு பிராணி, அதில் ஒரு பெண்ணை சேர்ந்தது, அது பாலை கொடுப்பது என்ற விஷயங்கள் நமக்கு உடனே நினைவு வருகின்றன.
And when the word hasti, hastini, elephant, yani, comes up, then we think of a very big animal with a long trunk and usually gray body and big ears. We know what is an elephant.
அதே போல அஸ்தினி என்று சொல்லும் போது நமக்கு உடனே நினைவுக்கு வருகிறது யானை என்பது நமக்கு தெரியும், மிகப்பெரிய விலங்கு, பருத்த கால்களை உடையது, பெரிய காதுகளை கொண்டது என்பதெல்லாம் நமக்கு தெரியும்.
So every object and even every object is defined by its specific qualities.
So ஒவ்வொரு பொருளும் அதுக்கே உரிய குணங்கள் மூலமாக விவரிக்கப்படுகிறது.
If someone tells us that we saw someone milking an elephant and the elephant was only this high and it had two horns, you think he's got it mixed up, he must have been milking a cow.
So yaravar yanai pathi solumbodhu adu oru siriya virangu adu paal kalandu kondirargal endru solumbodhu avar adai thavaraga puridhu kondirgar.
It's not impossible to milk an elephant. I never heard of anyone doing it, but theoretically it should be possible.
யானையில் பால் கறப்பது என்பது இயலாத காரியம் அல்ல, ஆனால் யாரும் கறப்பதை நாம் பார்ப்பதில்லை.
But then elephants, they don't have horns.
யானைகளுக்கு கொம்புகள் கிடையாது.
So there's one philosophy called nirvisheshva, that there is no specialty, there is no specific characteristic.
நிர்விசேஷவாதம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது.
If you say tattvam, it means it's true. If you say vadam, it means it's just an idea. It's very important which words we use. So the philosophy of nirvisheshvad, that ultimately there is no actual characteristic that separates any one thing from any other, is not supported by this verse.
So nirvisheshvadathil எதற்கும் எந்த விதமான அடையாளமும் கிடையாது என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அது இந்த பதத்தில் அதை
And these people in Tamil Nadu should know this, the Vaishnavas, because Sripad Ramanuja Acharya taught Vishishtadvaita, stressing the Vaishishtya, the Vishesha, Visheshamana, the specialty of every object.
So தென்னிந்தியாவில் உடவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், இந்த ஸ்ரீபாத ராமானுஜர் அவர்கள் விசிஷ்டாத்வைதத்தை பற்றி கூறியிருக்கிறார். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விசேஷமான குணங்கள் உண்டு என்று.
So sama darshana here doesn't mean that a brahmana and a dog are the same.
இந்த சமநோக்கு என்று சொல்லும் பொழுது அது ஒரு அந்தரங்கம் ஒரு நாயும் சமம் என்று பொருள் அல்ல.
But on the spiritual, the soul that inhabits the body of every living being is of the same quality.
ஆனால் ஒவ்வொரு உடலிலும் தங்கியிருக்கும் ஆத்மா ஒரே தன்மையை கொண்டது.
But that according to the present prarabdha karma of individual living souls, one is in the body of a brahmana, having the characteristics and mentality of a brahmana, another is in the body of a dog, having the bodily characteristics and mentality of a dog, and so on.
ஆனாலும் ஒரு தனி ஜீவாத்மாவின் பிராரப்த கர்மாவின் விளைவு காரணமாக ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு குறிப்பிட்ட உடலில், ஒரு பிராமணன் உடலில் பிராமணனுடைய மனோபாவத்துடன், அல்லது ஒரு நாயின் உடலில் நாயின் மனோபாவத்துடன் அந்த ஆத்மா அந்த உடலில் வசிக்கிறது.
So a pandit or learned person, he recognizes this.
இதை ஒரு பண்டிதர் அல்லது கற்ற இருந்தவர் இதை அவர் தெரிந்து கொள்கிறார்.
But a pandit who concludes that because the jiva is by nature of one quality, therefore the jivas have no individual characteristics. He is not actually a pandit. He is a kupandit or misdirected pandit.
ஆனால் ஒரு பண்டிதர் ஜீவங்கள் எல்லாம் ஒன்றுதான் என்பதற்காக அந்த உடலில் உடல்கள் எல்லாம் ஒன்று என்று நினைப்பாரால் அவர் பண்டிதர் அல்ல, அவர் ஒரு அறிவற்றவர் என்றுதான் கொள்ள வேண்டும்.
The bodily forms and characteristics of a brahmana, a cow, an elephant, a dog, and a dog eater are certainly different. But it is not that after liberation, it should not therefore be concluded that this is only in the material condition that there is difference. That there is the phenomenon of difference. A difference exists.
So in the very part, in the both in the Indian, the very part,
it should not be concluded. Only in the material.
And that after liberation, the jivas merge into a homogeneous mass. This is a common misunderstanding. But it is not supported by the Vedic literature. Even though a certain fellow from Kanchipuram who recently was staying in Vellore for some time as a guest of the government, he might believe this. By quoting such Vedic statements as Brahmavid Brahmaiva Bhavati, that one who knows Brahma becomes Brahma. However, this simply states that one who knows, has knowledge of spiritual existence, enters into spiritual existence. It simply states that one who has knowledge of spiritual existence enters into spiritual existence.
So Vedathil koorapattirukkirathu enna endral yaarukku indha brahmathai patri arivu irukkirado avargal andha brahma nilaiyil nuligirargal endru.
It doesn't state what are the characteristics of that spiritual existence.
ஆனால் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள குணாதிசயங்கள் என்ன என்று அது கூறப்படவில்லை.
Nor does it deny the characteristics, or nor does it deny that spiritual existence has characteristics. The situation after liberation is described in Srimad Bhagavatam. Muktir hidvanyatha rupam swarupena vyavastatihi. Mukti means giving up the material form and accepting one's own, being situated in one's own original spiritual form.
So mukti என்பது இந்த பௌதிக உருவை விட்டுவிட்டு ஒருவரது சுயமான ஆதார நிலையில் உள்ள இயல்பை அடைவது.
At the present time we are accepting various forms which are not our proper form, anyatha rupa.
தற்போது நாம் நமது அல்லாத பல உருவங்களை ஏற்றிருக்கிறோம். இது நம்முடைய உருவங்கள், இயல்பான உருவங்கள் அல்ல.
Sometimes as brahmana,
சில சமயங்களில் பிராமணனாக.
Sometimes as cow,
சில சமயங்களில் பசு போல்.
Sometimes as an elephant,
சில சமயங்களில் யானை போல.
Or a dog,
அல்லது ஒரு நாய்,
dog eater,
நாய் தின்பவர்,
or so on.
இதே போல
But we have our eternal form in spiritual existence. That is our swaroop. Or original form. That is actually who we are. If we ask someone, who are you? They will reply in terms of their material position. My name is Santosh Kumar. I am from Madurai. I am a student. I have 3 brothers and 2 sisters. So in this way we define ourselves and others according to our material circumstances. So often in this way I ask people then, what is your age? And if they say 20, I'll say, well, where were you 21 years ago? Where was Santosh Kumar? Where were your 3 brothers and 2 sisters? And often they say, well, I didn't exist. And in one sense, they didn't exist. This Santosh Kumar of Madurai with 3 brothers and 2 sisters didn't exist. It's something like a drama. If some drama troupe comes to your town, you may go and watch the drama and be very much entranced by that, attracted by that. And you may see someone is playing the role of the magistrate in the drama. And if it's a good drama, you think it's real, at least while you're watching. So when the drama's over, someone might, when it's all over, someone might come back the next morning and say, I want to see the magistrate. He gave a wrong decision. I have to tell it.
So
you say, well, you know, the magistrate, it doesn't exist. What do you mean he doesn't exist? I saw him yesterday. But it was just a drama. No, I saw it was real. He gave the judgment. It was a wrong judgment. I have to complain. So he's taking too seriously that which is not really real at all. In the same way we identify with our material situation, even though it's not really real. And if we ask a 20-year-old boy, where were you 21 years ago? He so much identifies with his material situation that he can't imagine that he existed before his present state of supposed existence existed. Sorry if this is a little complex to say, but I've been reading Bhaktisiddhanta Saraswati's works and it tends to make your thinking processes more complex. Prabhupada would say it in a much simpler way.
ஒரு 20 வயதுடைய ஒரு இளைஞரை 21 வயது முன்பு நீ எங்க இருந்தாய் என்று கேட்டால் அப்பொழுது நாம் இருந்தோம் என்பதை அவரால் உணர முடியவில்லை. ஏனென்றால் இந்த பௌதிக இருப்பதை தான் அவர் வாழ்க்கையாக கருதுகிறார்.
Maybe about a year ago at our ISKCON Baroda Center, I was at our ISKCON Baroda Center for some days, and we have a big Maidan in the back. Maidan, you know that word?
Maidan.
Comes in Tamil.
So, Baroda Koyil Pinpuram, or Piriya Maidan Adhikaradu.
So, there was one bitch wandering around there, and her stomach was very full, and it looked like she was going to give birth very soon.
One?
Bitch, Kutti.
And
nine. Female
and
dog.
It was sick.
No, her stomach was full, pregnant.
So, அங்கு ஒரு பெண் நாய் திரிந்து கொண்டிருந்தது. அதனுடைய வயிறு கர்ப்பமாயிட்டு பெரிய வயிறுடன் இருந்தது.
And one morning, I saw that she was lying down, exhausted.
ஒரு நாள் காலை அது கீழே மிக சோர்வுடன் படுத்துக் கொண்டிருந்தது.
And her stomach was empty. So I understood she'd just given birth. So I thought, let me have a look at the puppies. I was thinking how to get them taken away before they all grow into big dogs and start barking all the time.
So the naigalai poi paakalam avu periya naigalai koyilil korasam kore kore.
So I saw them just behind one tree. There were about 7 of them. And when they saw me, 2 of them just started barking. Just born. But immediately, dog characteristic is there. He never thought, well, in my previous life, I might have been a human being and maybe I can ask something about Krishna from this person. But immediately, I'm under this tree, this is my tree, and a little tiny pum pum. What is that in Bhagavad Gita? Shrotram Chakshu, Sparsham Charastam Ghanam Eva Chathishtanam Manas Chaiva
Vishana
Vishayanam Upasevate. Yes, we get caught into the, all the senses are grouped around the mind. And according to the kind of mind we get, we imply our senses accordingly. And thus we consider ourselves dog, cat, tree, brahmana, man, woman, and so on. But the real pundit sees that every living being is part and parcel of Krishna.
ஆனால் ஒரு உண்மையான பண்டிதர் எல்லா ஜீவங்களுமே கிருஷ்ணருடைய பகுதிகள் என்பதை புரிந்து கொள்கிறார்.
And acts with every living being in such a way that they may become Krishna conscious.
So எல்லா ஜீவங்களும் கிருஷ்ண உணர்வாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுடன் அவர் ஈடுபடுகிறார்.
The best pundit cultivates samadarshan, seeing all living beings as equal, not simply by reading books.
So siddha pandithar verum puthangalai padipadhu moolamaga mattum ella jeevangalum samam endrai kandrillai.
We would think that pandit means someone who's always reading books.
So pandithar endral patta puthangalai padithavar endru naam nenikkirom.
But the best pandit doesn't only read books, but he tries to have others read books about Krishna also.
So siddha pandithar verum puthagathai padipadhu mattum nirthikollavillai, மற்றவர்களும் கிருஷ்ணரை பற்றிய புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்.
What is that in Bhagavatam? We hear and make others hear also. What is that verse? Remember that from 12th canto? I'm not remembering just now. That he's interested that others also take up this knowledge of Krishna consciousness.
So, avar matravargalum indha Krishna unarvai yetukolla vendum endra aaval udaiyaraga irukkar.
Of course, it's very difficult to bring cows and elephants and dogs to Krishna consciousness.
Ana unmayil pasukalaiyum yanaigalaiyum naigalaiyum Krishna unarvukku kondu varuvathu endru nigale kadivana kaaryam.
Human life is best for taking up Krishna consciousness, no doubt.
Krishna unarvai yetukolluvathu manitha vaazhkaiyil miga serndathu endru endru sandeyamum illai.
Why is that?
Yenapadi?
Why is the human life better than the cow life or the dog life or the elephant life for taking up Krishna consciousness?
So the pasu alla nai alla ore yaneyude vaalkai vida manitha vaalkai Krishna unarvai yetukolluvathu serndathu endru yen kurigiram.
What do you think, Ram Keshav? You're becoming a pandit learning so many shlokas.
What is the energy you are getting? You are pandithaai pannirukkireergal anega shlokangal padithirukkireergal.
What's your answer to this question? Why is the human life better than animal life?
Why is it
more advantageous for taking up Krishna consciousness?
So Krishna unarvai yetukolluvathukku miruga vaazhkaiyoda manitha vaazhkai endra vidhathil serndathu endru neengal nenikireergal.
Mahamudan nenikira thiran inda mannukkirayum endra irukku miruga pillaga manava nenchi nenikka mudiyadhu bhagavan naama sola nammala inda manithil irukku mannukku romba krishna romba.
So only in human existence we can chant God's name, we can think of God. So that is the human's...
Well, the first thing is the human being has the facility to hear and understand transcendental knowledge.
So முதல் விஷயம் என்னவென்றால் மனித பிறவியில் காதின் மூலம் கேட்டு கிருஷ்ணவோட ஆன்மீக அறிவை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
A human being can hear whereas an animal cannot.
ஒரு மனிதன் தன்னுடைய காதின் மூலமாக இந்த விஷயங்களை கேட்க முடியும், ஒரு மிருகத்தினால் இது முடியாது.
Now in some ways the animals can hear better than the humans.
In some ways
humans
சில விஷயங்களில் மிருகங்கள் மனிதர்களோட கேட்கும் சக்தி பெட்டராக இருக்கிறது.
In the western countries where people are very attached to their pet dogs, they have special dog whistles. They blow it and humans can't hear it, but the dog can hear it because it's a very high pitch. And then the dog comes running to them, wagging their tail and licks them, and they become very happy. My dog has come.
மேலே நாடுகளில் மனிதர்கள் தங்களுடைய செல்ல பிராணிகளிடம் மிக பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர் நாயை வளர்ப்பார்கள், ஒரு விசிலை ஊதுவார்கள், அந்த விசில் மிக உச்சஸ்தாயில் இருக்கும், அது நம்ம மனிதர்களுடைய காதின் மூலமாக அதை கேட்க முடியாது. ஆனால் நாய்கள் அதை கேட்டு மிக ஆவலோடு சந்தோஷமாக வாழை ஆட்டி கொண்டு அவர்களிடம் வரும்.
And it's said that whales, they can hear messages sent one whale to another whale across hundreds of miles of ocean water.
அதே போல சமுத்திரத்தில் உள்ள திமிங்கலங்கள், ஒரு திமிங்கலம் மற்றொரு திமிங்கலத்திலிருந்து.
Actually, whale is not timingal. Timingal is... Whale is timi. Timingal is whale eater. Maybe in Tamil, the actual Sanskrit should be... Timi is whale and timingal means one who eats whales. They eat up whales.
In Tamil that...
Yeah, but they got it mixed up.
So the timingal will nutri kanakana whale ilagi irundalum or timingal koorvadhai pesuvadhai mattum timingal ketta.
Maybe the timingal also does that. Says, hey, there's some whales over there, let's go and eat them. So their facility of hearing in some ways is better. But this Sanskrit word, shravan, used in connection with transcendental knowledge, doesn't mean simply that one should sit in a room where a Bhagavad Gita discourse is going on.
Yeah.
Where a Bhagavad Gita upanyasam is going on. There are probably some ants in this room at the present time who are also, by dint of being here at the present time, hearing Bhagavad Gita discourse.
So, இங்க இருப்பதன் காரணமாக அந்த எறும்புகள் கூட இப்பொழுது இந்த பகவத்கீதை உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
But it makes no difference to their life. They're looking for some sugar or something.
ஆனால் இது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. அவை இங்க எங்காவது சர்க்கரை துகள்கள் இருக்கின்றனவா என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கும்.
So, Shravan really means to hear with attention and submission and faith.
சிரவணம் என்றால் மிக கவனத்துடனும் நம்பிக்கையுடனும் கேட்பது.
Attention, submission, faith.
பணிவுடனும் கவனத்துடனும் நம்பிக்கையுடனும் கேட்பது.
With the desire to improve one's existence.
தன்னுடைய
Mayasaktamanaharta yogam yunjanvarashayaha asamshayam samagram mang yathagnyasasi tachchinu. You want to give the translation of that verse?
I'm not confident.
You don't know that one. This means that, O Partha, hear from me. Hear, Krishna says.
Krishna Kuyirat,
how you hear from me with your mind attached to me. Engaged in yoga, bhakti yoga. Under my shelter. How you can be free from all doubts. So this facility of hearing transcendental knowledge and applying it in our lives is possible for human beings.
So in the ஆன்மீக அறிவை கேட்டு அதை நமது வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடிக்கும் வசதி இந்த மனித வாழ்க்கையில் தான் இருக்கிறது.
So attentiveness is required.
எனவே மிக கவனத்துடன் கவனம் மிகவும் மிக அவசியம்.
We should apply our God-given intelligence that is given in the human form of life only to understand transcendental knowledge coming from Shastra.
So, Shastrangalilirundhu perapadum indha aanmeega arivai purindukollum andha sakthi manitha vaazhkaiyil mattum dhaan kodukkapattulladhu. Adhai naam sariyaaga payanpaduthikolla vendum.
Chachindan supatan vicharana paro bhaktya vimuchennaraha. In relation to Srimad Bhagavatam, it is said this should be heard.
So Bhagavatam patri kurumbodhu ivvaru solapattirukkirathu adhu Bhagavatam ketkapada vendum.
It should be carefully studied.
Adhu miga gavanathudan padikkapada vendum.
Applying one's intelligence to understand the subject matter.
Indha பாகவதத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும்.
Not in an academic manner simply to become a pundit, but with an attitude of pure devotion to Krishna.
வெறும் அறிவுபூர்வமாக மட்டுமல்ல கிருஷ்ணரிடம் பக்தி உணர்வுடன் படிக்கப்பட வேண்டும்.
And if anyone does that, then they will be liberated from material existence and will go to Krishna.
இதை யாராலும் செய்தால் அவர்கள் இந்த பௌதிக நிலையிலிருந்து விடுபட்டு கிருஷ்ணரிடம் சென்றடைவார்கள்.
Therefore we are distributing these books.
எனவேதான் நாங்கள் இந்த புத்தகங்களை விநியோகித்து வருகிறோம்.
And holding lectures.
அதே போல இந்த உபன்யாசங்கள் செய்கிறோம்.
And trying to convince people of the knowledge in Bhagavad Gita and Srimad Bhagavatam.
எல்லோரையும் இந்த பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள விஷயங்களை அவர்களுக்கு கூறுகிறோம்.
and train and teach them in that knowledge.
அவர்களை அந்த அவர்களுக்கு இந்த அறிவை புகட்டி இந்த வழியில் அவர்களை பயிற்சி கொடுக்கிறோம்.
This is the duty of a devotee.
இது ஒரு பக்தருடைய கடமை.
Smaranta Smarayantascha. That he personally remembers the Lord and he tries to help others also remember him.
ஒரு பக்தர் தான் பகவானை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார், அதே போல் மற்றவர்களையும் பகவானை நினைக்கும்படி செய்கிறார்.
Which is possible especially through the process of Shravan and Kirtan.
இது Shravanam மற்றும் Kirtanam இந்த முறைகள் மூலமாக இது சாத்தியமாகிறது.
There are many well-educated people in India.
இந்தியாவில் நன்கு கற்ற இந்தவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள்.
Not only in India, throughout the world.
இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கிறார்கள்.
And generally if someone is well-educated, they like other people to know. They like other people to know.
So அவர்கள் நன்றாக படித்திருந்தால் மற்றவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள்.
They will give their visiting card. Santosh Kumar. Now he's a little older, he's become PhD.
அவர்கள் தன்னுடைய அடையாள அட்டைகளை கொடுக்கிறார்கள். சந்தோஷ் குமார் இப்போது அவர் பெரியவராகி PhD பெற்றிருக்கிறார்.
Another mundane designation.
மற்றொரு பௌதிக அடையாளம்.
There's so many educated people, but they don't know what is these wonderful treasures of knowledge, transcendental knowledge.
கற்றறிந்தவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு இந்த ஆன்மீக பொக்கிஷம் பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கவில்லை.
Wonderful books, Srimad Bhagavatam, Bhagavad Gita.
ஆச்சரியகரமான புத்தகங்கள்.
Bhakti Rasamrita Sindhu, Sri Chaitanya Charitamrita, so on, so many wonderful books.
Bhakti Rasamrita Sindhu, Sri Chaitanya
Charitamrita, so on, so many wonderful books. So devotees, they become learned by studying all these books.
எனவே பக்தர்கள் இந்த இதுபோன்ற புத்தகங்களை படித்து அறிவாளிகளாகிறார்கள்.
Learning doesn't come only from study. But that is a gift from Krishna. Otherwise, if one doesn't have a proper attitude of devotion, he may be learned, but he'll mix up the philosophy in his mind and it'll all come out as nonsense.
அவர்களுக்கு சரியான பக்தி இல்லை என்றால் அவர் நிறைய அநேகம் படித்திருக்கலாம், இருந்தாலும் அவை படித்ததெல்லாம் குழம்பி ஒரு பொருளற்ற விஷயங்களாக இருக்கும்.
So if we're studying Shastra but we have some other desire than to serve Krishna by such study, then our philosophical understanding will not be one of pure devotion.
So நாம் சாஸ்திரங்களை படித்து அதன் மூலம் கிருஷ்ண பக்தி வரவில்லை என்றால் அந்த படிப்பு சரியானதாக இருக்கும்.
Krishna will not reveal himself to us.
கிருஷ்ணர் தன்னை
அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னை ஒழிப்பிடுத்துக் கொள்ள மாட்டார். அதீனபவத்ராஹ்யமிந்திரியாய் Krishna cannot be understood by the mundane mind or intelligence or senses.
கிருஷ்ணரை இந்த பௌதிக மனதினாலோ புலன்களினாலோ புரிந்து கொள்ள முடியாது.
But he reveals himself to one who is very eager to serve him.
ஆனால் யார் தனக்கு சேவை செய்ய மிக ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார்.
So we have to look into our hearts and see what do we want.
எனவே நமக்குள் நாம் தேடி பார்க்க வேண்டும், நமக்கு வேண்டியது என்ன?
Do we want to serve Krishna or we want Krishna to serve us?
நாம் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டுமா அல்லது கிருஷ்ணர் நமக்கு சேவை செய்ய வேண்டுமா?
In material consciousness we are always thinking how everything should be dovetailed in my service.
So அந்த போதி உணர்வில் நாம் எல்லோருமே எல்லா விஷயங்களும் நம்முடைய சேவையில் ஈடுபட வேண்டும் என்று எண்ணுகிறோம்.
And even people are religious, they go to worship demigods.
So ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட சிறு தெய்வங்களை வழிபடுகிறார்கள்.
But it's all a cheating process.
அதெல்லாம் ஒரு ஏமாற்றும் முறையாகும்.
Because they go to do puja, but puja actually means seva.
அவர்கள் பூஜை செய்ய வேண்டும் செய்கிறார்கள். ஆனால் பூஜை என்றால் சேவை செய்வது.
But the real purpose of the worshipper is to have the demigod give some, have the demigod serve them by giving them something for their own sense gratification. So if we approach Krishna with the same attitude, that is not bhakti, that is not seva. That is not sevan muk, that is not with an attitude of service. We cannot actually have samadarshan or any good qualities unless we see things clearly as they are, beginning with understanding Krishna as the Supreme Personality of Godhead, to be served by one and all.
So Krishna Bhagavata Kadavul, our Yellaralum Sari Yellarum Yellaralum Sari Parakal
When we can just understand this point properly, then we can see everything clearly. Yomam eva sammurho janati purushottamam sa sarvavid bhajati mam savadhavanubha. One who knows me, Krishna says, as the Supreme Personality of Godhead, he knows everything, and therefore he worships me wholeheartedly. What does it mean he knows everything? Does that mean that if we worship Krishna, we can go on the TV quiz shows and win them all? There are so many stupid questions. Who was the first person to get a double century in a test match on Indian soil? The devotee doesn't know and doesn't care. Doesn't want to know. But Krishna says, if you know me, you know everything. Know everything means that you know that this is all rubbish and that it was no use to know it. Means you know what needs to be known. That the cricketer standing on the cricket field and the worm in just under the soil, they're all meant to be serving Krishna. They're all in Maya in different ways.
So the cricket மைதானத்தில் உள்ள cricket விளையாட்டு வீரரும் ஒரு மண்ணில் உள்ள குழுவும் மாயையில் இருந்திருக்கின்றனர்
என்று cricketer is thinking, I'm a famous cricketer, all of India is watching me, and the worm is thinking, I'm a worm. And devotee sees, these are all devotees of Krishna, in Maya. One is in the Maya of thinking I'm a cricketer, and one is in the Maya of thinking I'm a worm.
So, ஒருவர் நான் விளையாட்டு வீரர் என்று நினைக்கும் மாயையில் இருக்கிறார். இன்னொரு ஜீவன் நான் ஒரு புழு என்று நினைக்கிறேன் அந்த மாயையில் இருக்கிறது.
At least the cricketer, we can try to give Bhagavad Gita.
ஆனால் அந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரரும் நாம் வாங்கும்படி.
But actually, when someone's intoxicated by praise, oh, he's a great cricketer. When one is in a materially favorable condition, then generally they're not much inclined to take up Krishna consciousness. They become more deeply in Maya.
ஆனால் ஒரு பௌதிக சூழலில் மிக வசதியாக மிக புகழ் பெற்றவராக இருக்கும் போது அவர்கள் இன்னும் அதிகமாக மாயையில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் கிருஷ்ண உணர்வில் வருவதற்கு தயாராக இருக்கவில்லை.
That's why I say that we don't really care what the result of the test match is, but better, if we have to say one side or the other, better the Indian loses.
So, விளையாட்டில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை, ஆனால் ஒரு விஷயத்தில் இந்தியா தோற்பதே நல்லது நினைக்கிறோம்.
Because it's, if they win, then everyone will be in India will be in this intoxication of thinking, we are so great, we are so wonderful. If they're disappointed, then nirasha paramasukam, the greatest happiness, namely Krishna consciousness, can come out of disappointment.
ஏனென்றால் விளையாட்டில் வெற்றி பெற்றுவிட்டால் அவர்களுக்கெல்லாம் மிகவும் கர்வம் அதிகமாகிவிடும், புகழ் தலைக்கேறிவிடும். எனவே அவர்கள் இன்னும் ஆயுள் அதிகமாகிருப்பார்கள். குறைந்தபட்சம் தோல்விவிட்டால் அவர்கள் ஆசை குறைந்து அவர்கள்
கிருஷ்ணரிடம் வருவார்கள். So anyway, a devotee, he tries to preach Krishna consciousness.
இருப்பினும் ஒரு பக்தர் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்ய முயற்சிக்கிறார்.
By giving knowledge of Krishna consciousness to others.
கிருஷ்ண உணர்வு அறிவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்.
This human form of life is very rare.
இந்த மனித பிறவி மிக மிக அபூர்வமானது.
Having got the opportunity to take to Krishna consciousness, we should not waste it. We should not try to fulfill our material desires in the name of bhakti. But having come to Krishna consciousness, we should simply surrender completely to the process.
கிருஷ்ண உணர்வு வந்த பிறகு நாம் இந்த முறைக்கு முற்றிலுமாக சரணடைய வேண்டும்.
We have such important work to do. We see so many people, they are not taking interest in Krishna consciousness. They are simply spoiling their human form of life. And though they don't know it, they are preparing themselves for entering the bodies of dogs and cats and snakes and chickens and so on.
அவர்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கென்றால் நாய், பூனை, பாம்பு, கோழி இது போன்ற உடல்களில் நுழைவதற்கு.
So those who have come to Krishna consciousness, they have a great responsibility to try to spread that to others.
So Krishna உணர்வுக்கு வந்திருப்பவர்களுக்கு மிக பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த கிருஷ்ண உணர்வை மற்றவர்களுக்கும் பரப்ப வேண்டும்.
Even we are not fully properly situated ourselves, we have to try to help others.
நாமே கூட இந்த கிருஷ்ண உணர்வில் சரியாக நிலை பெற்றவர்களும் கூட நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
Just like in some catastrophe, like an earthquake or something.
ஒரு பெரிய ஆபத்து நிகழும் போது, பூகம்பம் போன்ற நிகழ்ச்சிகள் இருப்பது போல.
More or less everyone gets injured in some way or other.
So எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் காயப்படுகிறார்கள்.
But those who are less injured, they have to try to help those who are more injured.
ஆனால் குறைந்த அளவில் காயப்பட்டவர்கள் அதிக அளவில் காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி வேண்டும்.
So even though we may not be fully properly situated in Krishna consciousness ourselves, we have to, without neglecting our own injury, without neglecting our own need to cultivate Krishna consciousness, we should also try to help others who are in even more need than us.
So நாம் கிருஷ்ண உணர்வில் சரியாக நிறைவேறாமல் இருக்கலாம், இருந்தாலும் மற்றவர்கள் இன்னும் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய நிலையிலிருந்தும் நாம் நழிவிடாமல் இருக்க வேண்டும்.
So please try to preach Krishna consciousness.
எனவே தயவு செய்து கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யுங்கள்.
To the best of your ability.
உங்களால் முடிந்தவரை, உங்களுடைய சக்தி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு.
And more than your ability. We all can be given more ability than we think we have by Krishna.
And can be given more ability
than that. So, namakku evlo sakthi irukkudhu nu naan nenikiramo adhukku melpatta sakthiye Krishna alivar.
We can take example from the life of Srila Prabhupada.
Srila Prabhupada avarude vaazhkaiyil irundhu naam udaharanangalai eduthukollalam.
Who took so much difficulty to preach Krishna consciousness all over the world. So you also, please, following in the footsteps of Srila Prabhupada and praying for his mercy, see what you can do in this life to help others come to Krishna. We have so much work to do in so many areas. In so many areas means so many fields of action. So many varied types of activities. So many areas means all over the world. We have to distribute Prabhupada's books very widely. We have to perform kirtan in so many different places. We have to distribute prasadam very widely. Hold lectures and teach people the conclusions of the shastra. So please, let's see what we can do to preach Krishna consciousness. Here we have what is a relatively small center. We want to expand the activities. In the beginning especially, it's always a struggle. But if we go on trying, then certainly Krishna will help. It's not easy to preach Krishna consciousness. And usually people who preach Krishna consciousness, they are misunderstood by others. If someone just sits in a temple and chants, then everyone will say, oh, great devotee. But if someone goes out to preach, he has to point out that what is Maya and what is actual bhakti. Then automatically people will start to accuse him and become his enemies. Or however careful one is in preaching, people who are determined not to be Krishna conscious, Matya na Krishna iparatasvatova, such people, they will become envious and make allegations against the devotees who are trying to preach Krishna consciousness. Nevertheless, it is the duty of devotees to preach Krishna consciousness. This is the real result of samadarshan, seeing all living beings as part and parcel of Krishna. Hare Krishna.
Hare Krishna.
So any question about this?
Krishna unarvu varapura innoruthara Krishna unarvu kondu varu enna vidhamana sadharanam avarku enna vidhamana tanjirukku.
So what should be the qualifications for a person if he wants to bring others to Krishna consciousness?
What are the qualifications? Can you say in Tamil in the mic? What are the qualifications of one to bring others to Krishna consciousness? The genuine desire to do so is in itself the qualification.
So, மற்றவர்களுக்கு இதை நாம் இந்த கிருஷ்ண உணர்வு கொண்ட வேண்டும் என்ற ஒரு உண்மையான ஆசையே அதனுடைய முக்கியமான கல்வி.
But that must be a very deep and genuine desire, because one will have to face so many obstacles. One should also be acquainted with the conclusions of Shastra, because one has to know what to say, how to preach. But even before one becomes very much acquainted with Shastra, even from the very beginning, one can go out and distribute Prabhupada's books and ask people to become Krishna conscious and so on. Yeah, please, a question.
Maharaj has mentioned about this Sarupa. That means it will be different bodies in the spiritual world.
Yeah, can you say
this?
The question is about Sarupa, different bodies in the spiritual world. Yes, everyone has a different body in the spiritual world. Someone is a cow, someone is a cowherd boy, someone is a cowherd girl. But we don't change bodies, we have a fixed body. The body is not made of material flesh and blood, but of spiritual substance. Bodies, material bodies are formed out of the desire not to serve Krishna. Spiritual bodies are formed out of the desire to serve Krishna.
கிருஷ்ணருக்கு
சேவை செய்யக்கூடாது என்று
ஆசையினால் இந்த பௌதிக உடல்கள் உண்டாகின்றன.
ஹரே கிருஷ்ணா.